லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன மகிழ்வின் மந்திரம் மற்றும் பல் சுவை. மகிழ்வின் மந்திரம் பெரும் பண்ணையூர் புனித யோசேப்பு ஆலயம். 1870 திருத்தந்தை 9 பயஸ் அவர்கள் புனித யோசேப்பை அகில உலக திரு அவையின் பாதுகாவலராக அறிவித்தார். அதற்கு அடுத்த ஆண்டே புனித யோசேப்புக்கு அர்ப்பணித்து பெரிய கோவில் ஒன்றை கட்ட வேண்டும் என்ற திட்டம் தமிழகத்தைச் சார்ந்த சின்னு என்பவருக்கு தோன்றிவிட்டது. தன் சொந்த நிலத்தை கொடுத்து தன் சொந்த செலவிலேயே ஆலயம் கட்டுவதற்கென 1872 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு தினத்தன்று பாண்டிச்சேரியின் அருள்பணி பெஷோ என்பவரின் ஆசீருடன் அடிக்கல் நாட்டப்பெற்றது. இந்த கோவிலை கட்ட வேண்டும் என தீராத ஆவல் கொண்டிருந்த சின்னு இது கட்டி முடிக்கப்படுவதற்கு முன்னரே இறந்துவிட்டார். இவரது உறவினர் பெரியசாமி அவர்களே அதற்குரிய பணிகளை கவனித்து நிறைவேற்றினார். ஆம், கோவில் 1885 அதாவது 14 பணிகளுக்கு பின் திறக்கப்பட்டாலும் முழுமையாக முடிவடையவில்லை. சின்னுவின் உறவினர் பெரியசாமி அவர்களே 1915 அப்பணிகளை கையிலெடுத்து 1919 நிறைவுக்கு கொணர்ந்தார். இந்த கோவிலின் அஸ்திவாரம் 20 ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் உயரம் 153 மிக உயரமான ஆலயமாக திகழ்கின்றது பெரும் பண்ணையூர் புனித யோசேப்பு ஆலயம். கிராமம் ஒன்றில் ஐரோப்பிய கட்டிடக்கலையின் சான்றாக மிக உயர்ந்து நிற்கும் இந்த ஆலயம் வெளிப்பகுதியிலிருந்து பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்ட அரண்மனை போல் தோற்றமளிக்கின்றது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்டு நிறுவப்பட்ட 2000 எடையுடைய ஆலயமணி புனித யோசேப்பு கோவிலை அலங்கரிக்கின்றது. 5 தூரம் வரை இதன் மணியோசை கேட்கும் என்கின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில், தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் திருவாரூருக்கும் கும்பகோணத்திற்கும் இடையே நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது பெரும் பண்ணையூர் கிராமம். அதாவது திருவாரூரிலிருந்து 15 கும்பகோணத்திலிருந்து 28 இது உள்ளது. சிலுவை வடிவ கோவிலான இந்த புனித யோசேப்பு ஆலயத்தில் சுண்ணாம்பு செங்கற்களால் உருவாக்கப்பட்ட கற்சுவர்களில் உள்ள வழவழப்புத் தன்மை இன்றும் மாறாமல் நவீன கட்டுமானப் பணிகளுக்கே சவால் விடுவதாக உள்ளது. இதன் குவிமாடம், உயரிய மர வேலைப்பாடுகள், ஓவியங்கள் என கோவிலின் ஒவ்வொர் அமைப்பும் அதன் சிறப்பை ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. எங்கோ ஓர் தூர கிராமத்தில் மிகப்பெரிய ஆச்சரியமாக உயர்ந்து நிற்கின்றது திருவாரூர் மாவட்டத்தின் பெரும் பண்ணையூர் புனித யோசேப்பு ஆலயம்.
பல் சுவை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன்.
இந்ஞாயிறு அதாவது ஜூலை 25 திரு அவையில் முதல் தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோர் தினம் சிறப்பிக்கப்பட்டது. தாத்தா பாட்டிகளையும் முதியோரையும் சிறப்பான விதத்தில் நினைவுற உதவும் நோக்கத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 4 ஞாயிற்றுக்கிழமையை அவர்களுக்கென அர்ப்பணிக்கும் நாளாக இவ்வாண்டு ஜனவரி 31 ஞாயிறு மூவேளை ஜபூரையின் இறுதியில் அறிவித்திருந்தார் நம் திருத்தந்தை பிரான்சிஸ்.
ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26ஆம் தேதி சிறப்பிக்கப்படும் கன்னிமரியாவின் பெற்றோர்களாகிய, அதாவது இயேசுவின் தாத்தா பாட்டிகளான புனிதர்கள் சுபக்கின் மற்றும் அண்ணா ஆகியோரின் திருநாளுக்கு அருகில் வரும் ஜூலை 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த சிறப்பு நாள் இடம்பெறும் என அறிவித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இவ்வாண்டு இந்த சிறப்பு நாள் ஜூலை 25ஆம் தேதி நிகழும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார்.
வயது முதிர்வு என்பது ஒரு கொடையாகும் என்று உரைத்த திருத்தந்தை, முதியோர் என்பவர்கள் தங்கள் வாழ்வு அனுபவத்தை இளைய தலைமுறைக்கு எடுத்துரைக்கும் இணைப்பு சங்கிலியாக உள்ளனர் என்றும் கூறினார்.
முதியோர் தாங்கள் பெற்றதை மற்றவர்களுக்கு கொடுத்து செல்வது மற்றும் சமுதாயத்தின் அடிப்படை ஆதாரத்தை பாதுகாப்பது போன்ற முக்கிய பணிகளை பெற்றுள்ளனர் என்பதை எண்ணி பார்க்காமல் இன்றைய சமுதாயம் அவர்களை மறந்து செயல்பட்டு வருவது குறித்து கவலையை வெளியிட்ட திருத்தந்தை, தாத்தா பாட்டிகளும் பேர குழந்தைகளும் ஒருவரை ஒருவர் அறிந்து நெருக்கமாக இருக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் வலியுறுத்தினார்.
இன்றைய சூழலில் தாத்தா பாட்டிகள் தினம் என்பது அத்தியாவசியமான ஒன்று. ஒரு குடும்பத்தில் குறிப்பாக பேர குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டிகளின் தேவை குறித்த விழிப்புணர்வை இன்றைய சமுதாயத்திற்கு வழங்க வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். இந்நாளுக்கென திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாண்டு ஜூன் 22 அன்று வழங்கிய சிறப்பு செய்தியை முதலில் நாம் பார்ப்போம்.
அன்பு தாத்தாக்களே, பாட்டிகளே, அன்பு வயது முதிர்ந்த நண்பர்களே, அகில உலக திரு அவை உங்களுக்கு நமக்கு நெருக்கமாக இருக்கின்றது. உங்கள் மீது அக்கறை காட்டுகின்றது, அன்பு கூறுகின்றது மற்றும் உங்களை தனித்துவிட விரும்பவில்லை என்று உங்களைப் போன்ற ரோமை ஆயராகிய நான் கூற விளைகின்றேன் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதில் கூறியுள்ளார்.
எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்ற தலைப்பில் இவ்வாண்டு ஜூலை 25ஆம் தேதி திரு அவையில் முதன்முறையாக சிறப்பிக்கப்பட்ட தாத்தாக்கள், பாட்டிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர் உலக நாளுக்கென தான் எழுதியுள்ள செய்தியில் இவ்வாறு உறுதி கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
எதிர்பாராத மற்றும் கடும் கோபம் கொண்ட புயல் போன்று நம்மை தாக்கியுள்ள கோவிட் 19 பெருந்தொற்று காலத்தில் இச்செய்தி வெளியிடப்படுகின்றது என்று உரைத்துள்ள திருத்தந்தை, இருள் படர்ந்த நேரங்களிலும் கூட ஆண்டவர் வானதூதர்களை தொடர்ந்து அனுப்பி நம் தனிமையில் ஆறுதல் அளிக்கின்றார் மற்றும் என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்பதை நினைவுபடுத்துகின்றார் என்று குறிப்பிட்டுள்ளார்.
அனைத்து தாத்தாக்களும் பாட்டிகளும் வயது முதிர்ந்தோரும் குறிப்பாக மிகவும் தனிமையில் வாடுவோர் வானதூதர் ஒருவரின் சந்திப்பை பெற வேண்டுமென்றும், பேர பிள்ளைகள், குடும்ப உறுப்பினர்கள், நீண்டகால நண்பர்கள் அல்லது இந்த இன்னலான நேரங்களில் சந்தித்தவர்கள் ஆகியோராக இந்த வானதூதர்கள் இருக்க வேண்டுமென்றும் திருத்தந்தை கேட்டுக்கொண்டுள்ளார்.
பணியிலிருந்து ஓய்வு பெறும் வயதை தொட்ட காலகட்டத்தில் ரோம் ஆயராக பணியை ஏற்றேன். எதுவும் புதிதாக ஆற்ற முடியாது என்று நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் எப்போதும் நமக்கு நெருக்கமாக இருந்து புதிய வாய்ப்புகளை, புதிய கருத்தாக்கங்களை மற்றும் புதிய ஆறுதல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் ஒருபோதும் பணி ஓய்வில் இருப்பதில்லை என்று திருத்தந்தை குறிப்பிட்டுள்ளார்.
வயதான காலத்தில் நம் அழைத்தல் என்ன என சிந்திக்குமாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, நம் அழைப்பு நம் அடிப்படை வேர்களை பாதுகாக்க வேண்டியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த வயதில் இருந்தாலும், தனியாகவோ குடும்பமாகவோ இருந்தாலும், நற்செய்தியை அறிவிக்கவும் அதை அடுத்த தலைமுறைகளுக்கு வழங்கவும் ஓய்வு வயதே கிடையாது என்பதை நினைவுபடுத்தியுள்ளார்.
இப்போதைய பெருந்தொற்று உருவாக்கியிருக்கும் நெருக்கடி நாம் அனைவரும் ஒருவர் ஒருவருக்கு கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர்த்தியுள்ளது என்று கூறியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், உடன்பிறந்த உணர்விலும் சமுதாய நட்புறவிலும் நாளைய உலகை கட்டி எழுப்புவதற்கு கனவுகள், நினைவு மற்றும் இறைவேண்டல் ஆகிய 3 தூண்கள் ஆதரவளிக்கும் என்பதை குறிப்பிட்டுள்ளார்.
உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் காண்பார்கள் என்று இறைவாக்கினர் யோபேல் கூறிய சொற்களை நினைவுபடுத்தும் திருத்தந்தை, உலகின் வருங்காலம் இளையோருக்கும் முதியோருக்கும் இடையேயுள்ள உடன்படிக்கையை சார்ந்துள்ளது எனவும் கூறியுள்ளார். இளையோரின்றி வேறு எவரால் முதியோர்களின் கனவுகளை நிஜமாக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்பும் திருத்தந்தை, முதியோர் தொடர்ந்து கனவு காண வேண்டும் என்றும், நீதி, அமைதி, தோழமை ஆகியவை பற்றிய கனவுகளை இளையோர் இயலக்கூடியதாய் ஆக்குவதற்கு தேவையான ஒரு புதிய பார்வையை அவர்கள் வழங்க வேண்டுமென்றும், இவ்வாறு நாம் ஒன்று சேர்ந்து வருங்காலத்தை கட்டியெழுப்ப முடியும் என்றும் கூறியுள்ளார்.
கனவுகள் நினைவோடு பின்னி பிணைந்தவை என்று உரைத்துள்ள திருத்தந்தை, போரின் வேதனையான நினைவுகள் இளையோர் அமைதியின் மதிப்பை கற்றுக்கொள்ள உதவுவதாயிருக்க வேண்டும் எனவும், நினைவு இன்றி நம்மால் ஒருபோதும் வீட்டை கட்ட முடியாது என்றும், வாழ்வின் அடித்தளம் நினைவு என்றும் குறிப்பிட்டுள்ளார். முதியோரின் இறை வேண்டல்கள் உலகை பாதுகாக்க முடியும் என்று முன்னாள் திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் கூறியதை நினைவு கூர்ந்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், மிகவும் விலைமதிப்பற்ற ஊற்றாகிய மற்றும் உயிர் மூச்சாகிய இறை வேண்டல் திருஅவைக்கும் உலகிற்கும் உடனடியாக மிகவும் தேவைப்படுகின்றது என்று கூறியுள்ளார்.
அல்ஜீரியாவில் தனிமையில் வாழ்ந்த துறவியாகிய அருளாளர் சார்ல்ஸ் தி ஃபோக்கால்ட் அவர்களின் வாழ்வை முதியோருக்கு முன்மாதிரியாக கூறியதோடு, விரைவில் புனிதராக அறிவிக்கப்பட உள்ள அவர், நாம் எல்லோரும் ஏழைகள் மற்றும் தேவையில் இருப்போரின் துன்பங்களை புரிந்து கொள்ள உதவுவாராக என்று மேலும் கூறியுள்ளார்.
என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்று நம் ஆண்டவர் கூறிய திருச்சொற்களை நாம் அனைவரும், குறிப்பாக இளையோர், அடிக்கடி சொல்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இச்சொற்கள் தொடர்ந்து முன்னோக்கி செல்ல வைக்கின்றன என்று உரைத்து தன் ஆசிரோடு இச்செய்தியை நிறைவு செய்திருந்தார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
ஓர் ஆதரவற்றோர் இல்லத்தில் எழுதியிருந்த வாசகம் நெஞ்சை உருக்கியது. இது மனிதர்களை பார்க்க விலங்குகள் வந்து போகும் மனித காட்சி சாலை என்று எழுதப்பட்டிருந்தது. பல ஆயிரம் அர்த்தங்களை உள்ளடக்கிய வாசகம் இது. குடும்ப உறவுகள் அந்நியமாகிப் போனதன் முதல் அபாயமே வீட்டின் முதியோர் புறக்கணிப்புதான். நம் வாழ்வில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரங்களில் ஒன்றுதான் நம் தாத்தா பாட்டி. அதிகரித்து வரும் தனி குடும்பத்தால் நம் குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி வரத்தை அளிக்க இந்த தலைமுறை பெற்றோர்கள் தவறிவிட்டார்கள்.
தாத்தா பாட்டியின் பராமரிப்பில் வளரும் குழந்தைகள் மிகவும் பாதுகாப்பான சூழலில் துணிச்சலான மனநிலையில் வளருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தாத்தா பாட்டிகளுடன் வளரும் குழந்தைகளுக்கு மற்ற குழந்தைகளை விட தனிமை, பதட்டம், மனச்சோர்வு போன்ற பாதிப்புகள் குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது.
தாத்தா பாட்டியுடன் விளையாடி அவர்களுடைய கதைகளை கேட்டு வளர்ந்த கடைசி தலைமுறையில்தான் நாம் இருக்கின்றோம். தாத்தா பாட்டியின் கற்பனை மிக்க கதைகளை கேட்டு வளரும் குழந்தைகளின் கற்பனை திறனும் இயல்பாக அதிகரிக்கின்றது. கற்பனை வறட்சியற்ற ஒரு கனவுலகை அவர்களால் உருவாக்க முடியும். இதனால்தான் ஒரு வீட்டில் தாத்தாவோ பாட்டியோ இறந்து போனால் ஒரு நூலகமே அழிந்துவிட்டது என்கின்றனர் அறிஞர்.
தாத்தா பாட்டியின் கண்காணிப்பிலேயே குழந்தைகள் வளருவதால் தப்பான செயல்களில் ஈடுபடாமல் நேர்மையாக வளர்கின்றனர். தனிமையில் வளரும் குழந்தைகள் இதை இழக்கும் பட்சத்திலேயே தவறான வழியில் செல்கின்றனர். குழந்தைகளை விட பாட்டி தாத்தாவின் அனுபவமும் அறிவும் அதிகம் என்பதால் அவர்களிடம் வளரும் குழந்தைகளுக்கும் அத்தனையும் கிடைக்கின்றது. தாத்தா பாட்டிகளுடன் நேரத்தை செலவிடும் குழந்தைகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தங்கள் மனதில் தோன்றும் சந்தேகங்கள், விருப்பங்களை தாத்தா பாட்டிகளோடு தயங்காமல் பகிர்ந்து கொள்வார்கள். அது அவர்களின் சமூக தொடர்புகளுக்கு உறுதுணையாக இருக்கும். பெரியவர்களிடமும் அறிமுகம் இல்லாதவர்களிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள்.
தாத்தா பாட்டிகளுடன் வசிக்கும் குழந்தைகளுக்கு பெற்றோரை பிரிந்து அந்நியமாக இருக்கும் உணர்வு எழாது. வீட்டில் பாதுகாப்புடன் இருப்பதாக உணர்வார்கள். தாத்தா பாட்டிகளிடம் வளரும் குழந்தைகள் குடும்ப பின்னணியை முழுமையாக தெரிந்து கொள்வார்கள். உறவுகளின் உன்னதத்தையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உரிய மதிப்பை கொடுப்பார்கள். குடும்பச் சூழ்நிலை, பெற்றோர் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை தாத்தா பாட்டிகள் குழந்தைகளுக்குச் சொல்லி புரிய வைப்பார்கள். பாசம், மரியாதை, ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு போன்ற குணங்களை அந்த குழந்தைகள் வளர்த்துக் கொள்வார்கள். மற்ற குழந்தைகளை விட புத்திசாலித்தனமாகவும் அறிவு முதிர்ச்சியுடனும் வளர்வார்கள்.
தாத்தா பாட்டிகளுடன் அதிக நேரத்தை செலவிடும் குழந்தைகள் நிறைய வாழ்வியல் விஷயங்களை கற்றுக்கொள்கின்றார்கள். சிக்கலான சூழ்நிலையை கையாளும் திறமையும் அவர்களிடம் இருக்கும். பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வழிமுறைகளையும் அறிந்து கொள்கின்றார்கள். பாட்டியை விட சிறந்த மருத்துவரும் இல்லை, தாத்தாவை விட உயர்ந்த ஆசிரியரும் இல்லை.
கதைகள் மூலம் வாழ்க்கையின் யதார்த்தத்தை குழந்தைகளுக்கு எளிதாக தாத்தா பாட்டிகள் புரிய வைத்து விடுவார்கள். அவர்கள் சொல்லும் கதைகள் குழந்தைகளின் அறிவாற்றலை வளர்க்கும், நல்ல போதனைகளை கற்றுக் கொடுக்கும்.
அதன்படி ஒழுக்கம் சம்பிரதாயங்களை குழந்தைகள் கடைபிடிக்க தொடங்கிவிடுவார்கள். சமூகத்தில் மற்றவர்கள் பாராட்டும் நபராகவும் வளர்வார்கள்.
வயதாகும் போது ஞாபக மறதி, மனச்சோர்வு போன்ற பாதிப்புக்கு நிறைய பேர் ஆளாகின்றார்கள். இதில் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த நோய்கள் எல்லாம் முதியவர்கள் தனிமையில் இருப்பதால் தான் ஏற்படுகின்றன. பேரக்குழந்தைகளுடன் வாழ்கின்றவர்களுக்கு இத்தகைய பாதிப்புகள் அரிதாகவே ஏற்படுகின்றன. இதனை பெற்றோர் புரிந்து கொண்டு தங்கள் குழந்தைகளை தாத்தா பாட்டியுடன் நேரத்தை செலவிட அனுமதிக்க வேண்டும். அப்போதுதான் வீட்டில் தனிமை விலகி இனிமை நிலவும்.
காற்று கட்டிலில் நிலாவை காட்டிக்கொண்டே காற்றோட்டத்துடன் கதை சொல்லும் தாத்தா பாட்டிகள் இன்று எங்கே? ஆம், இன்னும் இருக்கின்றார்கள். அவர்கள் தனி வீட்டிலோ அல்லது முதியோர் இல்லங்களிலோ முடக்கப்பட்டு விட்டார்கள். குழந்தைகளை முதல் நாள் பள்ளியில் கொண்டு போய் விடுவதிலிருந்து மருமகளை அடுத்த பிரசவத்திற்கு மருத்துவமனையில் சேர்க்கும் வரை தாத்தா தானாகவே இழுத்து போட்டுக்கொண்டு செய்யும் வேலைகளை இப்பொழுது செய்ய யாரும் இல்லை. மூத்த உறவுகளை உதறிய பாவத்தின் தண்டனையை இன்றைய தலைமுறை அனுபவித்து வருகின்றது.
தாத்தா அதாவது குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் வீட்டில் இருந்ததால் பெரும்பாலான குடும்பங்களில் ஆண்கள் மது அருந்துவதையும் புகைப்பிடித்தலையும் தவிர்த்தார்கள். தாமதமாக வீட்டிற்கு வந்தால் கதவை தட்டியவுடன் முதல் ஆளாய் கதவை திறந்து ஏண்டா லேட் என மகனையும் பேரனையும் அதிகாரத்துடன் கேட்க உரிமை தாத்தாவிற்கு மட்டும்தான் இருந்தது. அந்த உரிமையை பறித்ததால் இன்று வீட்டிற்கு ஒன்றிரண்டு குடிமகன்கள் முளைத்துவிட்டனர்.
பாடம் சொல்லிக் கொடுப்பதாகட்டும், ஆசிரியரிடம் சென்று படிக்கலனா நல்லா அடிங்க என்று சொல்லிவிட்டு பேரன் போன பின்பு அடிச்சு கிடிச்சு போடாதீங்க, ஒரு பேச்சுக்கு சொன்னேன் என்று மறுநிமிடமே ஆசிரியரிடம் மல்லுக்கட்டும் அந்த தாத்தாவின் அன்புக்கு ஈடு இணையே இல்லை. குழந்தை பருவத்தில் உண்டியல்தான் தாத்தா கொடுக்கும் முதல் பரிசு. சேமிப்பு பழக்கத்தை முதல் காசு போட்டு தொடங்கி வைக்கும் தாத்தாக்கள் உண்டு.
தாத்தா பாட்டி உறவுகள் தற்போதைய குழந்தைகளுக்கு கிடைக்கின்றதா என்றால் கேள்விக்குறிதான். தாயின் அன்பை போன்றே தாத்தா பாட்டிகளின் அன்பும் ஈடு இணையற்றது. எந்த ஒரு செயலையும் பக்குவமாய் அணுகி தீர்வு சொல்வதே தாத்தாவின் கைவண்ணம். வயதும் அனுபவமும் தாத்தாவை பக்குவப்படுத்துகின்றது. ஆனால் அந்த நிதானமும் பொறுமையும் இல்லாததால் இன்று இளைய தலைமுறை இயந்திர கதியாக இயங்குகின்றது. சிந்திப்போம், இணைப்புச் சங்கிலிகளின் முக்கியத்துவம் உணர்வோம். அம்மா மடியில் வளரும் குழந்தைகள் கொடுத்து வைத்தவர்கள், ஆனால் பாட்டி மடியில் வாழும் குழந்தைகள் வரம் பெற்றவை.
நிழல் தேடும் நெஞ்சம், மழை தேடும் பூமி, இதுவே என் வாழ்வு இறைவா நீ வேண்டும். நிழல் தேடும் நெஞ்சம், மழை தேடும் பூமி, இதுவே என் வாழ்வு இறைவா நீ வேண்டும். சிறைப்பட்டோர் வாழ்வும், குறை கண்டோர் மகிழ்வும், அருள் வாழ்வின் நெறியும் உன் வாழ்வின் நிறைவு. சிறைப்பட்டோர் வாழ்வும், குறை கண்டோர் மகிழ்வும், அருள் வாழ்வின் நெறியும் உன் வாழ்வின் நிறைவு. சிறையெல்லாம் என் முகமே தெரிகின்றது, உன்னுடலில் குறையொன்றே வளர்கின்றது. அருள் வாழ்வின் நெறியெல்லாம் ஒளி என்றாய், இருள் மூழ்கும் உலகினிலே வழி நடந்தேன். அருள் வாழ்வின் நெறியெல்லாம் ஒளி என்றாய், இருள் மூழ்கும் உலகினிலே வழி நடந்தேன்.
தாத்தா பாட்டிகள் உலக தினம் குறித்த பல் சுவையை இன்று உங்களுக்கு வழங்கி விடை பெறுவது வத்திக்கான் வானொலி. செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.